குஷ்வந்த் சிங் எழுதிய ஒரு சிறு கதை. இக்கதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் அகிலா ஆ. இக்கதையின் பெயர் ஒரு பெண் பற்றிய சுர்ச்சித்திரம். என் பாட்டி எல்லோருடைய பாட்டியை போன்றே முதிர்ந்தவர். நான் பார்த்த 20 வருடங்களில் பாட்டி சுருக்கங்களுடனும் மடிப்புகளுடனும் முதிர்ந்தே இருந்தார். ஒரு காலத்தில் பாட்டியும் இளமையாக அழகான பெண்ணாக இருந்ததாகவும் அவருக்கு திருமணமாகி கணவர் கூட இருந்ததாக கூறுவர். அவை எனக்கு நம்பக்கூடியவையாக இருந்ததே இல்லை. ஆனால் தாத்தாவின் சித்திரம் வரவேற்பறை கணப்படுப்பு மாடத்தின் மேல் மாட்டப்பட்டிருந்தது. பெரிய முண்டும் இறுக்கமற்ற தளர் உடையும் அணிந்திருந்தார். அவருடைய நீளமான வெள்ளைத்தாடி மார்பை மூடி நீண்டு வளர்ந்திருந்தது. அவருடைய இந்த தோற்றத்திற்கு 100 வயதாவது இருந்திருக்க வேண்டும். அவரை பார்த்தால் அவருக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்கும் என யாராலும் சொல்ல முடியாது. வேண்டுமானால் கொள்ளை கொள்ளையாக பேர குழந்தைகள் இருந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பாட்டி இளமையாகவும் வசீகரமான தோற்றத்துடனும் இருந்திருப்பார் என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று. பாட்டி சிறு வயதில் விளையாடிய விளையாட்டை குறித்து கூறுவன யாவும் அத்தனை அபத்தமாகவும் அவருடைய சித்திரத்திற்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாதவையாகவும் தோன்றும். அவற்றை ஏதோ தீர்க்கதரிசியின் கட்டுக்கதைகளைப் போல நாங்கள் கேட்போம். எப்போதும் பாட்டி குள்ளமாக பருத்த உடல் சற்று முன்னோக்கி வளைந்தவாறு இருப்பார். அவருடைய முகத்தின் சுருக்கங்கள் எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா இடங்களுக்கும் குறுக்கும் நெடுக்குமாக ஓடியிருக்கும். இல்லை, உறுதியாகவே தெரியும், நாங்கள் அறிந்த பாட்டியாகவேத்தான் அவர் எப்பொழுதும் இருந்திருப்பார். மிகவும் முதிர்ந்தவர். இன்னும் கூட கொஞ்சம் முதிர முடியாத அளவு முதிர்ந்து முதுமை ததும்பி நிலைத்து போனது போல இருப்பார். தூய வெள்ளையாடையில் ஒரு கையை முன்னோக்கி மடிந்த உடலை சமன் செய்ய இடுப்பில் தாங்கி பிடித்து இன்னொரு கையில் ஜபமாலையை உருட்டி பிடித்து கொண்டு தளர்ந்த நடையில் வீடெல்லாம் உலவுவார். அவருடைய வெள்ளை சுருள்முடிகள் களைந்து முக சுருக்கங்களின் மேல் பரவி கிடக்கும். உதடுகள் ஓய்வில்லாது அமைதியாக எந்நேரமும் மந்திர சுலோகங்களை உச்சரித்து கொண்டே இருக்கும். ஆம், அவர் மிக இனிமையானவராக இருந்திருக்கக்கூடும். அவரை பார்க்கும் பொழுது குளிர்காலத்தில் மலையுச்சியில் காண கிடைக்கும் நிலக்காட்சியை போன்றே அமைதியாகவும் நிறைவாகவும் பரிபூர்ணமாகவும் தோன்றும். நானும் பாட்டியும் நல்ல நண்பர்கள். தாயும் தந்தையும் நகரத்திற்கு குடிபெயர்ந்த போது நானும் பாட்டியும் கிராமத்தில் ஒன்றாக சேர்ந்தே இருந்தோம். பாட்டி தான் என்னை காலையில் எழுப்பி பள்ளிக்கு தயார் செய்வார். என்னை குளிக்க வைத்து உடை அணிவிக்கும் வேளையிலேயே காலை பிரார்த்தனை பாடலை ஒரே பாட்டு துணியில் சொல்லி முடிப்பார். கூடவே அதை நானும் கற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையில் நானும் கேட்பேன். ஆனால் அது பாட்டியின் குரல் இனிமைக்குத்தானே தவிர அதன் ஒரு வார்த்தை கூட எனக்குள் சென்றதே இல்லை. ஏற்கனவே என் எழுது பலகையை கழுவி மஞ்சள் சுண்ணாம்பு கட்டியுடன் கட்டி மண்ணாலான மைக்குடுவை மற்றும் நாணல் பேனாவுடன் சேர்த்து கொடுப்பார். பழைய சப்பாத்தியில் வெண்ணையும் சர்க்கரையையும் தடவி சாப்பிட்ட காலையுணவு போக பள்ளிக்கு போகையில் சில பழைய சப்பாத்திகளையும் பாட்டி தெருவில் உள்ள நாய்களுக்காக எடுத்து வருவார். பாட்டி எப்பொழுதும் என்னுடனே பள்ளிக்கும் வருவார். நான் படிக்கும் பள்ளி கோவிலுடன் இணைந்தே இருக்கும். கோவில் மதகுரு தான். அங்கு எழுத்துக்களையும் காலை வழிபாட்டு பாடல்களையும் சொல்லித்தருவார். நாங்கள் தாழ்வாரத்தில் வரிசையாக அமர்ந்து ஒருமித்த குரலில் பாடிக்கொண்டும் படித்து கொண்டும் இருக்கும் பொழுது பாட்டி கோவிலின் நூல் வேத நூல்களை படித்து கொண்டிருப்பார். இருவரும் முடித்த பிறகு சேர்ந்தே வீடு திரும்புவோம். இப்பொழுது கோவில் வாசலில் தெருநாய்கள் காத்திருக்கும். பாட்டி எடுத்து வந்த ரொட்டி துண்டங்களை பொடித்து வீடு வரை வீசிக்கொண்டே வருவார். நாய்கள் விழுந்த ரொட்டி துண்டுகளுக்காக அவற்றிற்குள்ளே அடித்து கொண்டு குறைத்து கொண்டே பின்னால் வரும். தாய் தந்தையர் நகரத்தில் வசதியாக குடியமர்ந்த பிறகு எங்களையும் அழைத்து சென்றார்கள். இதுதான் எனக்கும் பாட்டிக்குமான நட்பின் திருப்புமுனையாக அமைந்தது. ஒரே அறையில் இருவரும் தங்கியிருந்தாலும் பாட்டி இனி என்னுடன் பள்ளி வர இயலாது. நான் இப்பொழுதெல்லாம் மோட்டார் பஸ்ஸில் தான் பள்ளிக்கு செல்கிறேன். இங்கு தெருவில் நாய்களும் இல்லை. பாட்டி நகரத்தில் உள்ள எங்கள் வீட்டின் முற்றத்தில் சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிக்க துவங்கினார். வருடங்கள் போக இருவரும் ஒருவருக்கொருவர் பார்ப்பதே அரிதானது. கொஞ்ச காலம் பாட்டிதான் இங்கும் என்னை எழுப்பி பள்ளிக்கு தயார் செய்தார். பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததும் உற்சாகமாக பள்ளியில் என்ன சொல்லித்தந்தார்கள் என கேட்பார். நானும் கற்ற சில ஆங்கில வார்த்தைகளையும் காந்த ஈர்ப்பு விதி, ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், உலகம் கோள வடிவமானது போன்ற மேலே அறிவியல் பற்றி சொல்லுவேன். இவையெல்லாம் பாட்டிக்கு அந்நியமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. இனி பாட்டியால் பாடங்களில் எழும் சந்தேகங்களுக்கு எனக்கு உதவ முடியாமல் போனது. மேலும் இறை நம்பிக்கை குறித்தும் வேதங்கள் பற்றியும் எதுவுமே சொல்லித்தராத ஆங்கில பள்ளிகளின் பால் பாட்டிக்கு நம்பிக்கையின்மையும் வருத்தமும் தான் எழுந்தது. பள்ளியில் நான் இசையும் கற்பதாக சொன்ன பிறகு பாட்டி என்னிடம் அரிதனும் அரிதாகவே பேசுவார். பாட்டியை பொறுத்தவரை இசை ஆடும் மகளிருக்கும் இரவலர்களுக்குமான விஷயம், பள்ளியில் கற்பதற்கானதல்ல. நான் கல்லூரி படிப்பிற்காக பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தபொழுது எனக்காக வீட்டில் தனி அறை கொடுக்கப்பட்டது. இப்போது எனக்கும் பாட்டிக்குமான தொடர்புகள் முற்றிலுமாக முறிந்தன. பாட்டியும் அதை அமைதியாக உபசார பாவனையில் ஏற்றுக்கொண்டது போல இருந்தது. பின் காலை முதல் அந்தி வரை அவருடைய கயிறாட்டினத்தின் அருகில் அமர்ந்து எந்நேரமும் பாட்டி உதடுகள் முணுமுணுக்க நூல் நூற்று கொண்டே இருப்பார். மதியம் சிட்டுக்குருவிகளுக்கு உணவிடுவதற்காக மட்டும்தான் நூல் நூற்கும் வேலையிலிருந்து சற்று விலகியிருப்பார். ரொட்டி துண்டுகளை சிறு துணுக்குகளாக பொடித்து கொண்டு முற்றத்தில் அமர்ந்திருப்பார். பாட்டியை சுற்றி நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் குழுமி பேரிரைச்சல் இட்டு கொண்டிருக்கும். சில பாட்டியின் கால்களிலும் தோள்களிலும் சில தலையிலும் அமர்ந்திருக்கும். அந்த நேரங்களில் பாட்டி சிரித்து கொண்டே இருப்பார். ஒருபோதும் அவற்றை விரட்டியதே இல்லை. ஒரு நாள் பொழுதில் அந்த அரை மணி நேரம் மட்டுமே அவருக்கு பேர் ஊகையானது. நான் மேல் படிப்புக்காக அயல்நாடு செல்ல முடிவெடுத்த போது அது நிச்சயம் என் பாட்டியை வருத்தமுற செய்யும் என எதிர்பார்த்தேன். இதற்கு மேல் முதற முடியா இந்த வயதில் பாட்டியை விட்டு ஒரு 5 வருடம் தொலைவில் இருக்கப் போகிறேன் என்ற நிலையில் யாராலும் எளிமையாக சொல்ல முடியாத ஒன்றையே என் பாட்டி சொன்னார். பாட்டி உணர்ச்சி வயப்படுபவர் அல்ல. எந்தவித உணர்ச்சி கொந்தளிப்பும் இன்றி அமைதியாக ரயில் நிலையம் வரை என்னுடன் வந்தார். இப்பொழுதும் அவருடைய உதடுகள் மந்திர உச்சரிப்புகளை உச்சாடனம் செய்து கொண்டிருந்தன. அவருடைய சிந்தனை முழுக்க பிரார்த்தனையில் ஆழ்ந்திருந்தது. கை விரல்கள் ஜெபமாலையின் மணிகளை எண்ணிக்கொண்டிருக்க பாட்டி என் அருகில் வந்து என் முன் நெற்றியில் முகத்தை பதித்து வழி அனுப்பினார். அந்த முத்தத்தடமே எனக்கும் பாட்டிக்குமான இறுதி ஸ்பரிசம் என சிந்தனையில் வைத்து விடை பெற்றேன். அவ்வாறில்லாது 5 வருடம் கழித்து நான் திரும்பும் பொழுதும் பாட்டி ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார். பாட்டி நான் பார்த்ததிலிருந்து 1 நாள் கூட முதிர்ந்ததாக தெரியவே இல்லை. அப்படியே இருந்தார். இப்பொழுதும் பாட்டி வார்த்தைகள் ஏதும் பேச அவகாசம் இல்லாதவராய் தோன்றினார். கைகளால் என்னை தழுவிய பொழுது என்னால் அவருடைய மந்திர உச்சரிப்புகளை கேட்க முடிந்தது. நான் திரும்ப வந்த அதே நாளிலும் கூட அவருடைய சந்தோஷமான தருணங்கள் சிட்டுக்குருவிகளுடனே இருந்தது. வெகு நேரமாய் உணவளித்து கொண்டும் செல்லமாக கண்டித்து கொண்டும் அவற்றுடன் விளையாடி கொண்டிருந்தார். அந்தி பொழுதில் பாட்டியிடம் ஏதோ புது மாற்றம் தெரிந்தது. ஜெபிக்கவும் இல்லை. அண்டை வீட்டு பெண்களையெல்லாம் கூட்டி தன்னுடைய பழைய கைமேளத்தை எடுத்துக்கொண்டு பாட துவங்கிவிட்டார். தோய்ந்து தொங்கும் அந்த மேளத்தை பாட்டி தாளமிட்டு வீரர்கள் வீடு திரும்பும் பொழுது பாடும் பாடலை பல மணி நேரமாக நிறுத்தாமல் பாடிக்கொண்டே இருந்தார். அவர் களைப்படைந்திடாமல் இருக்க நாங்களே அவரிடமிருந்து வாத்தியத்தை பிரித்து வற்புறுத்தி நிறுத்த வேண்டியதாய் இருந்தது. எனக்கு தெரிந்த வரையில் பாட்டி அன்று தான் முதன் முதலாக பிரார்த்திக்காமல் இருப்பதை கண்டிருக்கிறேன். அடுத்த நாள் காலை பாட்டியின் உடல் சரியில்லாமல் ஆனது. மருத்துவர் சாதாரண காய்ச்சல், சீக்கிரம் சரியாகிவிடும் என்று சொன்னார். ஆனால் பாட்டியின் எண்ணங்கள் வேறாயிருந்தன. பாட்டி எங்களிடம் அவருடைய முடிவு நெருங்கிவிட்டதாக கூறினார். அவருடைய வாழ்வின் இறுதி பகுதியின் சில மணி நேரங்களில் அவர் ஜெபிக்காமல் விட்டுவிட்டதாகவும் இனி எங்களுடன் பேசி நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை என்றும் கூறினார். மறுத்து எங்களிடம் அவரை பேசுமாறு கெஞ்சினோம். ஆனால் அவர் எதையும் பொருட்படுத்துவதா இல்லை. படுக்கையில் அமைதியாக படுத்தவாறு பிரார்த்தனையை துவங்கி ஜபமாலை மணிகளை உருட்டி உச்சரிக்கலானார். நாங்கள் யூகிக்கும் முன்பே உதடுகள் அசைவுகளின்றி நிலைத்து கையிலிருந்த ஜபமாலை உயிரிழந்த விரல்களிலிருந்து நழுவி விழ முகம் வெளறி அமைதி ததும்ப பாட்டியின் உயிர் பிரிந்து விட்டதை அனைவரும் உணர்ந்தோம். இறுதி மரியாதை செய்யும் வழக்கம் போல் பாட்டியின் உடலை படுக்கையிலிருந்து இறக்கி தரையில் படுக்க வைத்து உடலின் மீதொரு சீலையை போர்த்திவிட்டோம். சில மணி நேர துக்க அனுசரிப்பிற்கு பின்னர் அவருடைய உடலை தனித்திருக்க விட்டு ஈம சடங்குக்கான ஏற்பாடு செய்ய சென்றோம். மாலை தகனத்திற்காக டோலியுடன் பாட்டியின் உடலை தூக்க அறைக்கு சென்றபோது கதிரவன் மறையும் நேரம் பாட்டியின் அறை மற்றும் தாழ்வாரம் முழுதும் மின்னும் பொன்வொளியால் நிரம்பியிருந்தது. முற்றத்தின் முன்பே நின்றுவிட்டோம். தாழ்வாரத்திலிருந்து பாட்டியின் இறந்து இறுகியிருக்கும் உடல் இருக்கும் அவருடைய அறை வரை சிட்டுக்குறவிகள் பரவி நிரம்பியிருந்தன. எப்பொழுதும் அவை எழுப்பும் கீச்சு ஒலிகள் ஏதுமில்லை. அந்த காட்சியை காண மிகவும் வருத்தமாக இருந்தது. அம்மா சென்று சில ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்தார். பாட்டி எப்போதும் பொடிப்பதைப் போலவே சிறு சிறு துகள்களாக பொடித்து அங்கு தூவி விட்டார். ஆனால் அவை அந்த ரொட்டி துண்டுகளை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. பாட்டியின் உடலை நாங்கள் தூக்கி செல்லும் வரை காத்திருந்து பறந்து சென்றன. அடுத்த நாள் காலை கூட்டும் நபர் அந்த ரொட்டி துகள்களை குப்பை தொட்டியில் இட்டார். த போர்ட்ரேட் ஆஃப் லேடி என்ற சிறுகதையை எழுதியவர் குஷ்வந்த் சிங். இக்கதையை தமிழாக்கம் செய்தவர் ஆ. அகிலா.